ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين. وقال النبي صلى الله عليه وسلم من ظلم معاهدا أو استنطه حقا أو كلفه فوق طاقته أو أخذه شيئا بغير سيد نفس منه فأنا حسيده يوم القيامة. رواه أبو داود. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அநேக புகழும் உண்டாக போகார். அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மழை தினத்திற்கு நேரான கல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் திருக்கட்சிகள் அனைவர் தன் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உம்மத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உரியமுனிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, சமீப காலமாக உலகத்தில் பல பாகங்களில் இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக எதிர்ப்பாக குறிப்பாக நம்முடைய நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக ஆங்காங்கே பல செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். விசேஷமாக சில வெப்சைட்களை இணையதளங்களை உண்டு பண்ணி அதில் அவர்களுடைய வேலை இஸ்லாமியர்களை பற்றி ஆராய்வது, முஸ்லிம்களுடைய வியாபாரிகள் அவர்கள் என்னென்ன அடிப்படையில் வியாபாரம் செய்கின்றார்கள், எங்கே காணி பூமிகளை நிலங்களை வாங்குகின்றார்கள், இஸ்லாமியர்களுடைய அரபி மத சாக்கள் சம்பந்தமாக, நம்முடைய வணங்கக்கூடிய மசிதிகள் சம்பந்தமாக, இப்படி பல அடிப்படைகளில் இஸ்லாமியர்களை பற்றி ஆராய்ச்சி செய்து அந்தந்த இணையதளங்களில் நமக்கு எதிராக பலவிதமான குற்றச்சாட்டுகளை சமீப காலமாக பரப்பிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அவர்கள் அவ்வாறு பரப்பினாலும் நாம் இஸ்லாமியர்கள் எப்படியாப்பட்டவர்கள், நம்முடைய மார்க்கத்துடைய யதார்த்தம் என்ன, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் பரிசுத்த தன்மை என்ன, அதன் உண்மை என்ன என்பதை அந்த இணையதளங்களின் மூலமாக மட்டும் நாம் பதில் கொடுத்தால் போதாது. மாற்றமாக உலகளாவிய முஸ்லிம்கள் இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல நபியாக அனுப்பப்பட்ட அந்த ஆரம்ப வேளையில முழு மக்களுக்கு மக்களும் நபியவர்களுக்கு எதிராக படை திரண்டார்கள். நபியுடைய குடும்பத்திலே உள்ள கொடுத்த பலன்கள் கூட நபி அவர்களுக்கு எதிராகத்தான் ஆரம்பத்திலே இருந்தார்கள். ஆனால் அவர்களை போன்று நபி அவர்கள் அவர்களுக்கு எதிர்ப்பு காட்டவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குணத்தால, தன்னுடைய நடத்தைகளால, தன்னுடைய நடவடிக்கைகளால, தன்னுடைய பழக்க வழக்கங்களினால இஸ்லாத்தின் உயர்ந்த உன்னத தன்மையை செயல் ரீதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கிக் கொண்டே இருந்தார். காலப்போக்கில் இஸ்லாத்துடைய பரம விரோதிகள் கூட அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கியவர்கள் தான். மக்காவிலே வெறும் 13 வருடம் வாழ்ந்தார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போனதற்கு பின்னால கிட்டத்தட்ட முழு மதீனாவுடைய ஆட்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளில், அவர்களுடைய கட்டுப்பாடுகளில். மதீனாவில் சூழ இருந்த யூதர்கள், ஹைபர் போன்ற இடங்களிலே வாழ்ந்து கொண்ட யூதர்கள், அதே மாதிரி முஸ்லிம்களுடன் சேர்ந்து அவர்கள் உணர்ச்சிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல பண்புடன் நடந்து கொண்டார்கள், தூர நோக்குடன் நடந்து கொண்டார்கள், அவர்களுடன் உயர்ந்த குணத்துடன் நடந்து கொண்டார்கள். இன்னொரு காலத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக வாழ்ந்தார்கள். அவர்களை சூழ வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் சிறுபான்மையினராக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சிறுபான்மை இனம், நாம் பெரும்பான்மையினர் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துணை பேர்களையும் ஒதுக்கி தள்ளவில்லை. அவர்களுடைய ரைட்ஸ்களை, அவர்களுக்குள்ள உரிமைகளை, அவர்களுக்குள்ள அந்த திறமையிலே உள்ள மதிப்பு மரியாதைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹாபாக்களுக்கு விளக்கினார்கள். அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள, நல்ல முறையில் அவர்களுடன் நடக்கும்படி நபியவர்கள் அடிக்கடி ஸஹாபாக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதற்கு சூதுவாக குர்ஆனுடைய ஆயத்துகளையும் அல்லாஹ் இறங்கிக் கொண்டிருந்தான். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முதல் மனைவி அப்துல் ஹுஸ்தாவின் மூலமாக பிறந்த பெண் குழந்தை தான் இனிப்பு பந்தங்களையும் அன்பளிப்பு பொருட்களையும் எடுத்துக் கொண்டு மதீனாவுக்கு வந்து விடுகின்றார். அதற்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கே வந்து விட்டார்கள். ஆனால் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தாயை வீட்டுக்குள்ளே இருக்கவில்லை. அவர்கள் கொண்டு வந்த இனிப்பு பந்தங்கள், அன்பளிப்பு பொருட்களையும் ஏற்றுக் கொள்ளவில்லை. மாறாக சொன்னார்கள், என்னுடைய சகோதரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆள் அனுப்பி அவர்களின் மூலமாக நபியிடத்திலே கேட்டு நபியவர்கள் அனுமதி தந்தால்தான் நான் உங்களை இழப்பேன், உங்களுடைய அன்பளிப்பு பொருட்களை ஏற்றுக்கொள்வேன் என்று கேட்டு அனுப்புகின்றார்கள். அவர்கள் கேட்டு அனுப்பிய மாத்திரத்தில் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாம் ஓதி இந்த ஆயத்தை இறக்கி வைக்கின்றான். எவர்கள் உங்களுடன் மார்க்கமுடியத்தில் இஸ்லாத்திற்காகவே உங்களுடன் யுத்தம் செய்யவில்லையோ, போர் புரியவில்லையோ, உங்களை உங்களுடைய ஊர்களை மட்டும் நாடுகளை மட்டும் இவர்கள் நாடு கடத்தவில்லையோ, அத்தகைய சாதாரணமான மக்களுடன் அல்லாஹ் அன் தவறுவோம், அவர்களுடன் நீங்கள் அன்பாக, பண்பாக, இரக்கமாக நடப்பதை அல்லாஹ் ஒருபோதும் தடை செய்யவில்லை. அவர்களுடன் நீளமாக நடப்பதற்கு அல்லாஹ் தடைகளை விதிக்கவில்லை. நீதமாக, நேர்மையாக நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்ற இந்த ஆயத்தை இறக்கி வைக்கின்றான். உடனடியாக அத்மா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தாயை வீட்டுக்குள்ளே வர அனுமதிக்கின்றார்கள். அவர்களுடைய அன்பளிப்பை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர்களுக்கு பலவிதமான படிவிலைகளை, சிதமத்துகளை, கண்ணியங்களை செய்து அந்த தாயை மதித்ததாக சத்தியங்களில் எழுதப்பட்டிருக்கின்றன. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த அறிவுரை போதனை என்ன? அன்னியவர்கள் அவர்கள் உங்களுடன் நேருக்கு
உங்களுக்கு நேராக இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அல்லது உங்களுடைய ஊரை உங்களுடைய நாட்டை மட்டும் உங்களுடைய நாடு கடத்தாமல் நல்ல முறையிலே நடந்து கொண்டால் நீங்களும் அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களுடைய உரிமைகளை மதிக்க வேண்டும், அவர்களின் பழகினர்கள் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களை வாழ முடியாதவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், சிரமப்பட்டவர்கள் இருந்தால் அவர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கலாம், அவர்களின் நோயாளிகளாக இருந்தால் வைத்திய ரீதியில் அவர்களுக்கு நீங்கள் ஹெல்ப்புகள் உதவிகள் செய்யலாம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் சஹாபாக்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கின்றார். இந்த அளவுக்கு என்றால் இமாம் அபூ தாவூத் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய அந்த அபூ தாவூத் கிரந்தத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். நபியவர்கள் சொன்னார்கள், மன் பலன முஆஹிதன், காபிர்கள் இரண்டு விதம், ஒன்று இஸ்லாமிய நாட்டில் முஸ்லிம்களுடன் ஒப்பந்தம் செய்து அவர்களுடைய நாட்டில் பாதுகாப்பாக வாழ்வதற்காக வேண்டி டெக் கட்டக்கூடியவர்கள், இன்னும் ஒரு சிலர் அவர்கள் டெக் கட்ட மாட்டார்கள், அவர்கள் எங்களுடன் யுத்தம் செய்ய ஆயத்தமாக இருப்பார்கள். அதனால் நபியவர்கள் சொன்னார்கள், எங்களுடன் யாரும் ஒப்பந்தம் செய்கிறார்களோ எங்களுக்கு ஜிஸ்யா என்று சொல்லக்கூடிய வரிப்பணத்தை செலுத்தி எங்களுடைய பாதுகாப்பில் இருக்கின்றார்களோ அத்தகைய ஒரு ஒப்பந்தக்காரருக்கு யாராவது ஒரு முஸ்லிம் மன் பலம ஆகித்தன் அவனுக்கு யாராவது அநியாயம் செய்தார் அவன் சத்தசபு ஹக்கன் அல்லது அவனுடைய உரிமைகளை இவர் குறைத்து மதிப்பிடுகின்றார், அவருக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை ஏற்றுக்கொள்ள அவருடைய சக்தியை விட அவருக்கு அவரால் முடியாத சில வேலைகளை செய்யும்படி யாராவது அவரை தூண்டிவிட்டால், யாராவது அவரை கஷ்டப்படுத்தி விட்டால் அவருடைய பொருளை அவருடைய எந்த விருப்பமும் இல்லாமல் யாராவது எடுத்து விட்டால் இந்த முஸ்லிமுக்கு பாதகமாக அந்த காபிருக்கு சாதகமாக நான் அல்லாஹ்வுடைய வழக்காடுவேன் என்றார்கள். சொன்னார்கள்ருக்கத்துடைய வாடி 40 வருடம் நடக்கக்கூடிய தொலை தூரத்திற்கு பின்னால் இருக்குது, அந்த வாடையை கூட நுகரமாட்டார் என்று சகாபாக்களுக்கு பல கட்டங்களில் நம்முடன் சேர்ந்து வாழக்கூடிய அந்த அந்நியவர்களுடன் நாம் எப்படி நடந்து கொள்ளணும், நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி அமைய வேண்டும், நம்முடைய பேச்சுவார்த்தைகள் எப்படி அமைய வேண்டும், நாம் அவர்களுடன் எந்த முறையில அன்பாக பண்பாக அந்நிய உண்ணியமாக நடக்க வேண்டும் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களில் சகாபாக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். மேலாம் பெரியாக்கரை சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் தரித்திரத்தில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, நகரால் நாட்டுடைய சில கிறிஸ்தவ முக்கியமான ஒரு தூதுக்கு ஒத்தி வருகின்றார்கள். அவர்கள் நபி அவர்களுடன் சில ஒப்பந்தங்களை செய்வதற்காக வேண்டி வருகின்றார்கள். அவர்களை வரவேற்று அவர்களுடன் பேசி அவர்களுடன் ஒப்பந்தம் செய்த இடமும் அந்த மஸ்ஜித் நபவியாகத்தான் இருந்தது. அவர்கள் வந்த நேரம் அசரு தொழுகை தொழுது முடிந்ததற்கு பின்னால மஸ்ஜித் நபவியில அவர்களுடன் ஒப்பந்தம் நடந்து முடிந்ததற்கு பின்னால அந்த தூது குழுவில் சிலர் சொன்னார்கள், நாம் நம்முடைய மதத்துடைய அடிப்படையில் வணங்க வேண்டும், அதற்கு நீங்க எங்களுக்கு அனுமதி தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மஸ்ஜித் நபவிக்கு உள்ள அவர்கள் அவர்களுடைய செப்ராவை பின்பற்றி அவர்களுடைய மதத்துடைய அடிப்படையில் வணங்குவதற்கு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்ததாக சரித்திரம் கூறுகின்றது. நாங்கள் உலகத்தில் எங்கேயுமே காண முடியாது, இந்த காலத்துல யாரும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். ஆனால் நபி அவர்கள் எந்த அளவுக்கு தூரமும் கூட நடந்து கொண்டார்கள் என்றால் தம்முடைய நம்முடைய இரண்டாவது அறம் மஸ்ஜித் நபவிக்கு உள்ள அந்த தூது குழு அவர்களுடைய மத அடிப்படையிலே கொஞ்ச நேரம் வணங்க அனுமதி கேட்கின்றார்கள். அதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருந்தார். சில வருடங்களுக்கு முன்னால ஒரு 3-4 வருடம் இருக்கும் சுவிட்சர்லாந்துல ஒரு இலங்கையுடைய ஒரு சின்ன குழந்தை இறந்து விடுகின்றது. ரமதானுடைய கடைசி தினம், அந்த பிள்ளையுடைய ஜனாதா வெள்ளிக்கிழமை, அது ஈதுடைய தினமாக இருக்கின்றது. ஜனாதாவை அடக்கக்கூடிய அங்கே பொதுவாக கிறிஸ்தவர்களுடைய அந்த மயானத்தில் தான் அடக்கப்படும், அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தில் தான் ஜனாதாக்கள் வைக்கப்படும். வெள்ளிக்கிழமையுடைய சினம் பெருநாளுடைய சினம் நம்முடைய இலங்கையுடைய ஒரு நாள் தான். அங்கே அந்த சென்றிருந்த வேலையில வெள்ளிக்கிழமையில சும்மா தொழுகையும் சொல்லணும். காலையில நேர காலத்தோட ஐந்துடைய தொழுகையை தொழுது விட்டு அங்கே சென்றோம். அடக்குவதற்குரிய நேரமும் குறிக்கப்பட்டு விட்டது. 2:30 சும்மா சொல்லணும். இப்பொழுது தேவாலயத்துடைய அந்த பொறுப்புதாரிகள் கேட்ட நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய சேற்றுக்குள்ளே நீங்க தொழுது கொள்ளுங்க. அதற்கு எந்த விதமான ஆச்சரியப்படையும் இல்ல. சேற்றுக்குள்ளே சும்மா தொழுகையை தொழுவதற்கு அனுமதி தந்து விட்டார்கள். இப்பொழுது சும்மா தொழுகையை தொழுவதற்கு நாம் தயாராகிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு பக்கத்துல ஒரு சிலை ஒன்று இருக்குது. ஒரு சகோதரர் வந்து கூறுகின்றார், ஹசர சிலை இருக்குது, நாங்க எப்படி தொழுகிறது? சேற்றுக்குள்ள சும்மா தொழவை அவர் அனுமதி தந்து விட்டால் பக்கத்துல ஒரு சிலை இருக்குது. சிலையை முன்னோக்கி நாங்க தொழல, அந்த சிலை சைந்த ஒரு ஓரத்துல இருக்குது. நாங்க சொன்னோம், சும்மாவிற்கு இவர் அனுமதி தந்து விட்டால் இந்த சிலையை வேணும்னா நாங்க மூடி விடுவோம். உண்டு ஒரு புடவையால மூடிவிட்டு நம்முடைய சும்மாவுடைய முழு வணக்கத்தை எப்படி நம்முடைய நாட்டில செய்கின்றோமோ அதே மாதிரி செய்தோம். அந்த ஜனாதாவுக்கு வந்த தமிழ் சகோதரர்கள் கூட அந்த முழு சும்மாவுடைய நிகழ்ச்சியும் அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார். அனுமதி கேட்ட நேரத்திலே நமக்கு அவர்கள் அனுமதி தருகின்றார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் சூழ நோக்குடன் நடந்து கொள்கின்றார்கள். ஆனால் நம்முடைய சில இஸ்லாமியர்களை நாம் எடுத்துக் கொண்டோம் என்றால் எடுத்தெடுப்புல சொல்றது சுவேஷம். அவர்கள் அப்படி, அவர்கள் இப்படி, இவங்க எப்படி நடந்திருப்பாங்க, அவர்கள் அப்படி நடந்திருப்பாங்க. மேலான பெரியாக்கரே கனவான்களே சகோதரே, அதனால தூர நோக்குடன் நடந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிறிஸ்தவ தூது கூஸ்தி அவர்களுடைய வணக்கங்களை முடித்ததற்கு பின்னால ஒரு ஒப்பந்தத்தில் கை காத்திருக்கின்றார்கள். இதோ நஜரான் நஜரான் நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த நஜரான் வாசிகளுக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பு. அந்த நஜரான் வாசிகளை ரசூலுடைய பொறுப்பில் நாங்கள் விடுகின்றோம். அவர்களுடைய சமயம், அவர்களுடைய நிலம், அவர்களுடைய வீடுகள், அவர்களுடைய வணக்கத்தலங்கள் இவைகள் அத்துணைக்கும் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கின்றோம். அவர்களுடைய மதத்திலே உள்ள துறவிகளாக இருக்கலாம், அல்லது மத அடிப்படையில் உள்ள அந்த முக்கியத்தர்களாக இருக்கலாம், அவர்கள் அத்துணை பேர்களுக்கும் நாங்கள் பாதுகாப்பு கொடுத்துகின்றோம். அவர்கள் இருக்கக்கூடிய நிலைமைகளிலிருந்து அவர்கள் ஒருபோதும் மாற்றப்பட மாட்டார்கள் சொல்லிவிட்டு அந்த ஒப்பந்தத்தில் நபி அவர்கள் எழுதுகின்றார்கள். யாராவது ஒருவர் செய்த தவறுக்காக ஒரு சமூகம் பழிக்கு பழி வாங்கப்பட மாட்டாது. ஒருவர் செய்த தவறுக்காக அந்த சமூகம் ஒருபோதும் பழிக்கப்படி வாங்கப்பட மாட்டாது என்றார்கள் அன்றே நபி அவர்கள் எழுதினார்கள். ஆனால் இன்று நாங்கள் பார்க்கலாம், யாராவது இஸ்லாமிய மார்க்கத்திலே உள்ள ஒருவர் தாக்கப்படுகின்றார் என்றால் முழு முஸ்லிம்களும் குதித்திடுவாங்க. அதே மாதிரி அந்நிய மதத்திலே உள்ள ஒருவர் தாக்கப்படுகின்றார் என்றால் அவர்கள் முழு மதத்தவர்களும் கொதித்தெழும்புகின்றார்கள். இப்படியான ஒரு பழக்க ஒரு கலாச்சாரம் நம்முடைய நாட்டில் பரவலாக காணப்படுகின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, மதீனாவுல நபியவர்களும் நபி தோழர்களும் பெரும்பான்மையினர்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் சிறுபான்மையினர் என்று யூதர்களை அல்லது கிறிஸ்தவர்களை அல்லது முனாபிக்கீன்களை அவர்களை ஒதுக்கி தள்ளல்ல. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரைட்ஸ்களை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை நபி அவர்கள் ஒருபோதும் மறுத்ததில்லை. இந்த அளவு சென்ற கைபருடைய சண்டை உடைய தெரியும், ஏழிலே நடந்த சண்டை, அந்த யுத்தம், அது முழுக்க முழுக்க யூதர்களுடன் நடந்த யுத்தம். கைபருடைய யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு கனிம பொருளா கிடைத்த நிலங்களை போன்று வேறு எந்த யுத்தத்திலையும் கிடைக்கல. அந்த அளவுக்கு மிக பெரும் நிலங்கள் முஸ்லிம்களுக்கு கொள்ளை பொருளாக கிடைத்தது. அந்த கைபருடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு காட்டரபி அவர் ஆடுகளை ஏற்றுக் கொண்டிருக்கின்றான். அவன் ஒரு யூதனுடைய ஆட்டு மந்தையுடன் அந்த கைபருடைய காட்டு பகுதியில் தன்னுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்றான். அவன் அந்த யூதர்களை பார்த்து கேட்டா, நீங்க ஏன் இங்க கூடியிருக்கிறீங்க? முஸ்லிம்களுடன் நாங்கள் யுத்தம் செய்யக்கூடியிருக்கின்றோம். இஸ்லாமிய தலைவர் அவர் இப்படி இப்படி எல்லாம் கூறுகின்றார், அதனால் அவருடன் நாங்கள் யுத்தம் செய்ய உண்டு சேர்ந்து விட்டோம். மேல அந்த ஆடுகளை மேய்க்கக்கூடிய இளையன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடிக்கொண்டு போய் நபியிடத்துல கேட்டா, நீங்க யாரு? நீண்ட சரித்திரம், நபி அவர்கள் நான் யாரு, நான் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபி என்று கூறுகின்றார்கள். நீங்க எதன் பக்கம் அழைக்கிறீங்க? நபி அவர்கள் சொன்னார்கள், நீ அல்லாஹ் ரப்பாக ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹுடைய தூதுவனாக நீ என்ன ஏற்றுக்கொள்ளணும். அந்த இடையில் கேட்டான், நான் இதை செஞ்ச எனக்கு என்ன கிடைக்கும்? நபி அவர்கள் சொன்னார்கள், நீ கலிமாவும் சொல்லணும், அதே நிலையில நீ மரணித்து விட்டால் உனக்கு சொர்க்கம் கிடைத்து விடும் என்று சொன்னான். உடனடியாக அவன் கூறுகின்றான், இதே வினாடியில நான் கலிமா சொல்ல ஆயத்தம், ஆனால் என்னுடைய இந்த ஆட்டு மந்தை இது ஒரு யூதனுக்கு சொந்தம், இந்த ஆட்டு மந்தைய நான் என்ன செய்ய? எஜமானுடைய வீடை போய் சேரும், அதற்கு பின்னால நீங்க வாங்க வந்து எனக்கு முன்னால கலிமா சொல்லி ஏன் நபி அவளுக்கு முடியாதோ? யூதனோட தான் நாங்க சண்டை பிடிக்கிறோம், அவருடைய சொத்து எங்களுக்கு ஹலால், அவருடைய செல்வம் எங்களுக்கு கனிமன், எங்களுக்கு கொள்கை பொருள், அதனால் இந்த ஆட்டு மந்தைகள் இருக்கட்டும் என்று சொன்னார்கள். நிறையவங்க சொன்னாங்க, முதலாவது இந்த ஆட்டு மந்தைகளை உங்களுடைய எஜமானத்தை நீங்க கொடுத்து விட்டு பாருங்கள். வந்து அதற்கு பின்னால கனிமா கூறுகின்றார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார், ஒரே ஒரு தொழுகை கூட தொழல்ல அன்றைய தினமே அவர் ஷஹீதாகி விடுகின்றார். அவருடைய ஜனாதாவை பார்த்து நிறையவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய முகத்தை அழகாக்கி வைப்பானாக, அல்லாஹ்வுடைய முகத்தை அழகாக்கி வைப்பானாக, உனக்கு நல்ல மனத்தை தருவானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து அந்த ஆடுகளை மேய்த்த இடையனுடைய ஜனாதாவை அடக்குகின்றார். ஏதாவது பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பல கட்டங்களில் சஹாபாக்களுக்கு படித்துக் கொடுத்தார்கள். அந்நியவர்களாக இருக்கலாம், இஸ்லாத்தை ஏற்காதவர்களாக இருக்கலாம், அவர்கள் காபிர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய உரிமைகள் மதிக்கப்படணும், அவர்களுடைய மானங்கள் மதிக்கப்படணும், அவர்களுடைய கண்ணியங்கள் மதிக்கப்படணும், அவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாக்கப்படணும் என்ற அளவுக்கு இந்த ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் அவர்களுடைய ஆட்சி காலம், அவர்கள் மதீனாவோட வளம் வந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு திம்மி காப்பீர், திம்மி என்றால் இஸ்லாமியர்களுடைய ஆட்சிக்கு கீழால கட்டி வாழக்கூடிய ஒருவர் ஒரு திம்மி காப்பீர் வீடு வீடாக போய் யாத்தகம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதர சுமர் ரதியல்லாஹு அன்ஹு அவரை அழைத்து கேட்டாங்க, ஏன் நீங்க யாத்தகம் கேட்கிறீங்க? இல்ல, நான் ஆரம்பத்தில் தொழில் செய்தேன், இப்பொழுது வயோதிபத்தை அறிந்து விட்டேன், நான் முதுமையை அறிந்து விட்டேன், என்னால தொழில் செய்ய முடியாது, என்னால வியாபாரம் எதுவுமே முயற்சிகளில் ஈடுபட முடியாது. அதுல தமர் ரதியல்லாஹு சொன்னாங்க, இது எங்களுடைய மிகப்பெரிய தவறு, நீங்க வாலிபனாக இருந்து நல்ல தொழில் செஞ்ச நேரத்துல எங்களுக்கு டெக்ஸ் கட்டிக்கிறீங்க, எங்களுக்கு ஜிஸ்யா கட்டிக்கிறீங்க, நமக்கு வரிப்பணம் தெரிஞ்சிருக்கிறீங்க, நீங்க வயோதிபத்தை அறிந்தால் உங்களுக்கு உங்களை கவனிப்பது, உங்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கி தருவது அது நம்முடைய கடமை, உடனடியாக பெய்துல் மாலுக்கு உத்தரவிடுகின்றார்கள். இந்த வயோதிபருக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அந்த அனைத்து தேவைகளையும் பெய்துல் மால் மூலமாக நிறைவேற்றி கொடுத்தோம் என்று அதர அமரவர்கள் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே உத்தரவிடுகின்றார்கள். வலித் இப்னு அப்துல் மலிக் மிக முக்கியமான உமைய பரம்பரையிலே வந்த ஒரு அரசர். அவருடைய காலத்தில் தான் சிரியா நாட்டுடைய தமஸ்கஸ் அங்கே மஸ்ஜித் உமவி என்று மிக பழமை வாய்ந்த ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது. அநேகமான வருமாக்களுடைய கருத்துப்படி அந்த பள்ளியில் தான் அதனாம் கடைசி காலத்தில் வந்து இறங்குவார்கள் என்றும் அநேகமான வருமாக்களுடைய கருத்து இருக்கின்றது. அந்த மஸ்ஜித் உமையா, அதை மஸ்ஜித் உமவி, அதை புனர் நிர்மாணம் செய்யணும், அதை விசாலமாக்கணும். அந்த உமவி மஸ்ஜித்துக்கு பக்கத்துல கிறிஸ்தவர்களுடைய ஒரு தேவாலயம் இருந்தது. வலிசு நாட்கள் மனித என்ன செய்தால், அந்த கிறிஸ்தவ முக்கியமான பாத்திரங்களை ஒன்று சேர்த்து நம்முடைய இந்த பள்ளியை பெரிசாக்கணும், அதனால இந்த இடம் நமக்கு தேவை, முழு தமஸ்கத்துல உங்களுக்கு எங்க வேண்டும் என்றாலும் எவ்வளவு நிலம் தேவைப்பட்டாலும் நாங்க தருவோம், உங்களுடைய தேவாலயத்தை விட 10 மடங்கு பெரிசா நீங்க கட்ட தேவைப்பட்டாலும் அதற்குரிய பணத்தை நாங்க தருவோம். ஆனா இந்த சேர்ச்சி எங்களுக்கு விட்டுட்டாங்கன்னு கேட்டால், ஆனால் அந்த கிறிஸ்தவ பாதர்கள் அதுல உறுதியாக இருந்தார்கள், எங்களால தர முடியாது என்று சொல்லி ஆனால் வலிந்திபுணர்கள் மனித அவருடைய அதிகாரத்தை வைத்து அந்த தேவாலயத்தை உடைத்து மத்திய உமவியை அவர்கள் விசாரமாக்கி உடைகின்றார்கள். அவர்களுடைய வபாத்திற்கு பின்னால அலேஹே அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார்கள். அவர்களுடைய நீதி, அவர்களுடைய நேர்மை, அவர்களுடைய உண்மையை கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்தவ பாதர் மீண்டும் அவர்கள் வந்து அதற்கு அமரிநாத்திரு அஜீஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள்ட்ட முழு விடயத்தை கூறி இந்த இடம் எங்களுடைய இடம், இவர் வலிந்து முன்னாள் மணிக்கு அவர்கள் அநியாயமாக எடுத்து கட்டினார் என்று சொன்னவுடன் உமரிநாத்திரு அஜீஸ் ரஹ்மஹுல்லா ஒரு ஒன்றும் இல்லாத இடத்துல பள்ளியை கட்டுவது வேசு, ஆனா கட்டின பள்ளிய உடைச்சி அன்னியவர்களுக்கு கொடுப்பது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. உத்தரவிட்டார்கள். அவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தால், அந்த இடத்தில் நம்முடைய பள்ளிவாசலுடைய ஒரு பகுதி இருந்தால் அந்த இடம் உடைக்கப்படும், அந்த பள்ளியுடைய இடத்தை கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று அதற்கு அமரிபு அப்துல் அஜீஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய முடிவாக தீர்ப்பளித்து விடுகின்றார்கள். ஆனால் அந்த காலத்திலே வாழ்ந்த முக்கியமான முஸ்லிம்கள் அந்த காலத்திலே இருந்த அந்த கிறிஸ்தவர்களை போய் பேசி அந்த பள்ளியுடைய ஒரு பகுதியை உடைக்காமல் விட்டுவிடுகின்றார்கள். ஆனால் உமருக்கு அப்துல் அஜீஸ் ரஹ்மஹுல்லா சொல்லிவிட்டார்கள், அந்த இடம் உடைக்கப்படணும், அவர்களுக்கு கொடுக்கப்படணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நம்முடைய இஸ்லாமிய தலைவர்கள் எவ்வாறு நடந்திருக்கின்றார்கள்? அவர்களுடைய கைகளில் ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, பணம் இருந்தது, சொத்து செல்வங்கள் இருந்தது, அதனால் அவர்கள் நினைத்த மாதிரி ஆடினார்களா? அந்நியவர்களை மதித்தார்கள், அவர்களுடைய ரைட்ஸ்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை மதித்தார்கள், அவர்களுடன் நல்ல முறையிலே நடந்து கொண்டார்கள். அதனால்தான் ஹிஜ்ரி முதலாவது நூற்றாண்டுடைய கடைசி காலம் உலகத்துடைய பல பாகங்களுக்கு இஸ்லாம் வேகமாக பரவியது. ஏன்? அந்த இஸ்லாமிய தலைவர்கள் மாற்று மதத்தவர்களுடன் நடந்து கொண்ட விதம், அவர்களுடன் பழகிய விதம், அவர்களுக்கு விட்டுக் கொடுத்தார்கள், அவர்களுடைய உணர்வுகளை மதித்தார்கள், அவர்கள் அவர்களுடைய மார்க்கத்தில் இருக்கின்றார்கள், அதனால் அதற்கு தேவையானவைகளை செய்து கொடுத்தார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஏன் நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல நிகழ்வுகளை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய வேலமுறை தெரியும். இஸ்லாத்துல ஹிஜ்ரத் மிக முக்கியமான ஒரு பயணம், மிக முக்கியமான ஒரு இபாதா, மிக முக்கியமான ஒரு வணக்கம். அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்துடைய வேலையில நபி அவர்கள் தன்னுடைய வழிகாட்டியாக யாரை தெரிவு செய்தாங்க? அப்துல்லா இப்னு உரைபின் என்று சொல்லக்கூடிய ஒரு காபிர். நூற்று கணக்கான முஸ்லிம்கள் இருந்தார்கள், நல்ல நம்பிக்கையுடன் வாழக்கூடியவர்கள் இருந்தார்கள். ஆனால் நபி அவர்கள் தன்னுடைய பயண நண்பனாக, தன்னுடைய பயணத்திற்குரிய வழிகாட்டியாக அப்துல்லாஹி இப்னு உரைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்நியவரை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்தார்கள். ஹுனைனுடைய யுத்தத்துடைய வேலை, ஹுனைனுக்கு போவதற்கு முன்னால சப்பானி இப்னு உபையா அவன் மிகப்பெரிய விரோதி, ஆரம்பத்தில் நபி அவர்களை கொலை செய்யணும் என்பதற்காக உமைர் இப்னு வஹப் என்பவருக்கு அவருடைய முழு கடன், அவருடைய முழு குடும்பத்தையும் தான் பொறுப்பெடுப்பதாக கூறி ஒரு நஞ்சு பூசப்பட்ட பாலை கொடுத்து நபி அவர்களை கொலை செய்வதற்கு மதீனாவுக்கு ஆள் அனுப்பியவர் தான் இந்த சப்பானி இப்னு உமையா என்று சொல்லக்கூடியவன். துணையினுடைய யுத்தத்திற்கு முன்னால அந்த தப்புவான நபி அவர்கள் சில ஆயுதங்களை இரவலாக வாங்குகின்றார்கள். அவன் அதுவரைக்கும் கலிமா சொல்லல, அவன் அதுவரை இஸ்லாத்தை ஏற்றுச்சல்ல, ஆனால் நபி அவர்கள் அவனுடைய உள்ளத்தை வெற்றி கொள்ளணும் என்பதற்காக அவனிடத்தில் சில ஆயுதங்களை இரவலாக வாங்கினார்கள். ஹுனைனுடைய யுத்தம் முடிகின்றது. ஒரு மலை அடிவாரம், அந்த முழு மலையை மூடக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு ஆட்டு மந்தை இருக்கின்றது. அந்த ஆட்டு மந்தைகளை இந்த சப்பானிவன் உமைய ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அதெல்லாம் கனிமத்தா கிடைத்தது. நபி அவங்க கேட்டாங்க, சப்பவான் உங்களுக்கு இது விருப்பமா இருக்குதா? ஆந்தையார சூழல்லா, இதோ இந்த முழு ஆட்டு மந்தைகளை உங்களுக்கு நான் தந்துவிட்டேன் என்று சொன்னவுடன் அந்த சப்பவான் சொன்னான், இந்த மாதிரியான ஒருவர் அவர் நபியை தவிர வேறு யாராலும் இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்ய முடியாது. அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். ஆக ஹுனைனுடைய யுத்தத்திற்கு பின்னால் தான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அதற்கு முன்னால அவனிடம் நபி அவர்கள் யுத்தத்திற்காக வேண்டிய சில உதவிகளை பெற்றிருக்கின்றார்கள். ஏன்? நபியுடைய வஃபாத்துக்கு சில வாரங்களுக்கு முன்னால ஒரு யூதர்கிட்ட தான் நபி அவர்கள் தன்னுடைய கவசத்தை அடங்க வைத்து கொஞ்சம் போதுமையை பெற்றிருக்கின்றான். ஏன் சஹாபாக்கள் கேட்டா கொடுக்க மாட்டாங்களா? மதீனாவுல ஒரு சில சஹாபாக்கள் முழு மதீனாவை வாங்கி போடையிலும் அந்த அளவுக்கு செல்வந்தார்கள், அந்த அளவுக்கு போலீஸ் வீரர்கள். ஆனால் நபி அவர்கள் என்ன செய்தாங்க, ஒரு யூதர்ல போய் தன்னுடைய கவசத்தை அடக வைத்து அவன் கோதுமையை வாங்கியதாக சரித்திரம் கூறுகின்றது. ஒரு திரவம் மஸ்ஜித் நபவியில வீட்டிருக்கிறாங்க, ஒரு யூதனுடைய ஜனாதா போகின்றது. உடனடிய நபி அவங்க எழுப்பி நின்றாங்க. புகாரில வரக்கூடிய ஹதீஸ், சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சூழல்லாம் இந்த ஜனாதாவுக்காக நீங்க எழுப்பி நிற்கிறீங்களா? நபி அவர்கள் கேட்டார்கள், அதை நபுதன், இது ஒரு ஆத்மா இல்லையா, இது ஒரு மனித உடல் இல்லையா, அதனால அந்த ஜனாதாவை கண்ணியப்படுத்த நபி அவர்கள் எழுந்து நின்று அந்த ஜனாதாவை கண்ணியப்படுத்துகின்றார்கள். மற்றொரு நபவியில ஒரு காசிய வந்து சிறுநீர் கழித்து விடுகின்றார். அவர் வேண்டுமென்றே கழித்தாரோ அல்லது சிறுநீர் அவருக்கு கடும் தேவை ஏற்பட்டு அவரை அறியாமல் சிறுநீர் வந்து விட்டதோ தெரியாது, கழித்து விடுகின்றார். சஹாபாக்களே பாய்ந்து கொண்டு போறாங்க அந்த சிறுநீர் கழித்தவனை தடுப்பதற்கு. நபி அவர்கள் சொன்னார்கள், அவனுடைய சிறுநீரை சிறையில துண்டித்து விடாதீங்க, அவனை கழிக்க விட்டு விடுங்க. அவன் சிறுநீரை முழுக்க முழுக்க கழித்து முடிந்ததற்கு பின்னால நபி அவர்கள் சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, ஒரு வாரி தண்ணிய ஊற்றி இந்த இடத்தை சுத்தப்படுத்துங்க. அந்த சிறுநீர் கழித்த காத்தலையை பார்த்து சொன்னாங்க, இந்த பாருங்கள், இது நம்முடைய வணக்க ஸ்தலம், இது அல்லாஹுடைய மாளிகை, இது அல்லாஹுடைய வீடு, இந்த இடத்தை கண்ணியமா வைக்கணும், இந்த இடத்தை சுத்தமா வைக்கணும், இது போன்ற இடங்களில் இது போன்ற வேலைகளை செய்யக்கூடாது என்று அந்த காத்தரவைக்கு நபி அவர்கள் அறிவுரை செய்கின்றார். அவர் அவருடைய ஊருக்கு போய் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவர் அந்த மக்கள்கிட்ட கூறுகின்றார், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, முஹம்மது என்று ஒரு ஆள் வந்திருக்கிறார், அவரை பத்தி நீங்க தப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரை போன்ற ஒருவரை என்னுடைய வாழ்நாள்ல லைஃப்ல நான் கண்டதில்லை, அவருடைய வணக்க ஸ்தலங்களுக்கு உள்ளே போய் நான் சிறுநீர் கழித்தேன். அந்த கட்டத்தில் கூட மா வரபணி ஒலா சத்தமணி ஒலா சஹரணி ஒமா சப்பணி, அவர் என்னை அடிக்கல்ல, அவர் என்னை அடக்கல்ல, அவர் என்னை ஏசல்ல, அவர் என்னை எச்சரிக்கல்ல, அவர் என்னுடன் ஒரு ஆசிரியரை போன்று நடந்து கொண்டார். அவரை போன்ற ஒரு தலைவரை என்னுடைய வாழ்நாள்ல நான் கண்டதில்லாது வந்து இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார். இது போன்று ஒரு இரண்டு சரித்திரங்கள் அல்ல, இந்த காலத்தை நாங்க பார்க்கலாம். எங்களை பள்ளிவாசலுக்கு வந்து சிறுநீர் கழிப்பதை விடுங்க, எங்களை தொழிலுக்கு வந்து யாராவது பாவிச்சா, அல்லது எங்களை பள்ளிக்கு வெளியில் உள்ள ஒரு பூ மரம் இருக்குது, யாராவது ஒரு நுண்புத்திரி வந்து ஒரு பூவை பிச்சுட்டாரு, ஒரு மரத்தில் உள்ள கனியை பறித்து விட்டார் என்றா, எங்களை சில சகோதரர்கள் அதற்காகவே எத்தனை பேச்சுக்கள், அதற்காகவே எத்தனை ஏற்றுக்கள். ஆனால் நபி அவர்கள் மற்றொரு நபிக்கு உள்ளே வந்து அவர் சிறுநீர் கழிக்கின்றார். அவருடனும் நபி அவர்கள் எப்படி நடந்து கொண்டாங்க? முனாஃபிகீனுடைய தலைவன் அப்துல்லாஹி இப்னு உபய் இப்னு சலூல் அவன் இறந்து விடுகின்றான். அவனுடைய வசியத், நான் இறந்து விட்டால் என்னுடைய ஜனாதாவை நபி அவர்கள் வந்து தான் சொல்லிவிக்கணும், நபியுடைய துப்பாவை வாங்கி எனக்கு கபன் செய்யணும், இது அவனுடைய ஒரு ஆசையாக இருந்தது. அவருடைய மகன் அப்துல்லா இப்னு அப்துல்லா அவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். தன்னுடைய தந்தை வஃபாத்தானவுடன் ஓடி வருகின்றார், யார சூழல்லா, என்னுடைய வாப்பாவுடைய விருப்பம், நீங்க தான் அவருடைய ஜனாதாவை சொல்லிவிக்கணும், உங்களுடைய சுப்பாவுட தான் அவரை கபன் செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டிருந்த சுப்பாவை கலக்கி கொடுக்கிறாங்க, என்னுடைய சுப்பாவால இவருக்கு நீங்க கபன் செய்யுங்க. நபி அவங்க தொழுவிக்க போறாங்க, அதன் சுமர் வெளியல்லாகும் அன்போ நபியுடைய கையை பிடித்து இழக்கிருந்தார்கள், யார சூழல்லா இவருக்க தொழுவிக்க போறீங்க, இத்தனை வருஷமா உமருக்கும் எங்களுக்கும் மிக பெரிய அதாவது கஷ்டங்களை சிரமங்களை தந்த இவருக்க தொழுவிக்க போறீங்க. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க கொஞ்சம் பின்னாவுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாதாவையும் தொழுக வைத்து முடிக்கின்றார்கள். இப்பொழுதுதான் குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்குகின்றான், யாரும் நிரந்தர கபருடன் மரணித்து விட்டாரோ அவருக்கு நீங்க தொழுவிக்கவும் கூடாது, அவர்களுடைய கபருக்கு பக்கத்தில் நிற்கவும் கூடாது. நபி அவங்க சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தடை வந்துருச்சு, இதற்கு பின்னால நான் எந்த முனாபிக்கத்தை சொல்லிக்க மாட்டேன். அவனுடைய கபருக்கு பக்கத்துல நான் நிற்கவும் மாட்டேன். இது வரைக்கும் தடை வரலையோ அது வரைக்கும் நான் செய்வேன். வேறொரு ரிவாயத்துல வந்திருக்குது, நபி அவங்க தொழுவிக்க மாறாங்க, அவனை கபருக்குள்ள இறக்கி விட்டாங்க. நபி அவர்கள் அவசரமா வந்து அவனை கபில் இருந்து வெளியில எடுத்து தன்னுடைய முட்டுக்காலில அவனுடைய ஜனாதாவை வீழ்த்து தன்னுடைய உமிழ்நீரை எடுத்து அவனுடைய கழுத்து முதல் அவனுடைய கால் வரைக்கும் தடவி விடுகின்றார்கள் என்றும் வேறு சில ரிவாயத்துகளை வந்திருக்குது. ஏன் இந்த அளவுக்கு நபி அவர்கள் பணிந்தார்கள்? ஒரு சிலர் கேட்கலாம், ஏன் நாங்க பணியணுமா, ஏன் இந்த அளவுக்கு நாங்க விட்டுக் கொடுக்கணுமா? அந்த முனாபிக்கினுடைய தலைவருக்கு செய்ததுனால மீதமுள்ள மற்ற முனாபிக்கள் மற்ற காப்பிர்கள் மற்ற முஸ்லிம்களுக்கு விரோதம் தாரவங்க அவர்களுடைய விரோதத்தை குறைக்கலாம், அவர்களுடைய அநியாயத்தை குறைக்கலாம், அவர்களுடைய அட்டகாசங்களை குறைக்கலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம். ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்ற எல்லா பெண்மணிகளும் விதவைகள். அந்த விதவைகளில் மிக முக்கியமான மூணு பெண்மணி ஹஜ்ரத் ஜுவைரியா யாரு, ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான காஃபிர்களுடைய ஒரு தலைவியாருடைய மகள் தான் ஜுவைரியா பின் ஹாரிஸ். என்று சொல்லக்கூடிய கோத்திரத்துடைய தலைவி அதர சபியா ரலியல்லாஹு அன்ஹா. ஏன் அதர உம்மு ஹபீபா யார் இவங்க? அபூ சுஃபியானுடைய மகள். அவர்களுடைய பெயர் ரம்லா பின்த் அபூ சுஃபியான். அபூ சுஃபியானை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அவன் எந்த அளவுக்கு விரோதம் பாராட்டினான் அந்த அபூ சுஃபியானுடைய மகள் உம்மு ஹபீபா ரம்லா பின் அபி சுஃபியான. ஏன் நபி உங்க முடிச்சாங்க? சபியாவை ஏன் முடிச்சாங்க? ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹுன்னா இவர்களை ஏன் முடித்தார்கள்? இதன் மூலமாவது அந்த அந்நியவர்கள் என் பக்கம் எங்களின் பக்கம் இருக்கணும், இஸ்லாத்தை பற்றி நல்ல எண்ணம் வரும், முஸ்லிம்களை பற்றி நல்ல எண்ணம் வரும், முஸ்லிம்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை சிரமங்களை குறைக்கணும் என்ற அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தூர நோக்குடன் நடந்திருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அந்த நாட்டில் அந்நியவர்கள் வேறு என்றால் பல வகையில பலத்தலாம். ஆனால் நாம் நம்முடைய பேச்சை விட, நம்முடைய பயானை விட, நம்முடைய எழுத்தை விட, நாம் நம்முடைய நடத்தையால, நம்முடைய நடவடிக்கைகளால, நம்முடைய பழக்க வழக்கங்களால இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உள்ளங்களை வெற்றி கொள்ளலாம். அவர்களுடன் அன்பாக, அவர்களுடன் பண்பாக, அவர்களுக்கு இரக்கமாக, அவர்களுக்கு சிலவேதைகளில் அவர்களில் கஷ்டப்பட்டவர்கள் இருப்பாங்க, நோயாளிகளில் இருப்பாங்க, பலவீனர்கள் இருப்பாங்க என்ற இருக்கக்கூடிய அநேகமானவர்கள் வியாபாரிகள் அவர்களுடன் அந்நியவர்களுக்கு தொடர்பு இருக்குது. பலர்கள் வந்து எங்களுடைய வேலை செய்வாங்க, பலர்களுடன் எங்களுடன் வேலை செய்வாங்க, பலர்களுடன் எங்களுக்கு வருஷக்கணக்கில் டிரைவர்மார்களாக இருப்பாங்க. மேலான பெரியார்களே, அன்பு அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால அவர்களின் ஒரு சிலர் தெரியாத்தனமா வேறுமண்டா துவேஷம் காட்டுறாங்க என்பதற்காக நாங்கள் துவேஷம் காட்டலாம். அவர்கள் முரட்டுத்தனமா அது அறியாமையில நடக்கிறாங்க என்பதனால நாங்கள் முரட்டுத்தனமா நடக்கலாம். நாங்கள் அன்போட நடக்கணும், நாங்க பண்போட நடக்கணும். சமீப காலத்தில் எங்களை நாட்டில் ஏற்பட்ட சில நிலைமைகளை நாங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டோம். சென்ற ரமதானுடைய கடைசி தினம், பெருநாளுடைய தினத்தில ஏற்பட்ட அந்த திக்வலையுடைய பிரச்சனை ஏதோ யாரோ ஒருவருடைய பிரச்சனை. இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய காலத்துல ஏற்பட்ட பலத்தினுடைய பிரச்சனை யாராவது ஒருவருடைய பிரச்சனை. இப்படி நாங்க பார்க்கலாம், ஒரு சிலர் தெரியாதனமாக ஏதோ ஒரு முஸ்லீம் ஏதாவது செய்து விட்டா முழு முஸ்லீம்களை அவங்க அடிச்சாங்க என்பதனால நாங்க எல்லாம் படைத்திருந்தது, அவங்களோட வாகனங்களை உடைக்கிறது, அவங்களோட மதஸ்தானங்களை அடிக்கிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது இஸ்லாமியர்களுடைய பண்பல்ல, இது இஸ்லாமியர்களுடைய குணம் அல்ல. எங்களோட நடத்தையால, எங்களோட பேச்சால, எங்களோட நடவடிக்கைகளால, எங்களோட அன்பால அவர்களுக்கு நாங்கள் இஸ்லாத்தை விளங்க வைக்கணும். இஸ்லாம் எவ்வளவு பரிசுத்தமானது, இஸ்லாம் எவ்வளவு தூய்மையானது, இஸ்லாம் எவ்வளவு அந்த நீண்ட அந்த தூர நோக்கை கொண்டது, நபியவர்களும் சஹாபாக்களும் எவ்வாறு எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை அவர்களுக்கு நாங்கள் விளக்கணும். ஆனால் மறுமுனையில் அவர்களுடைய மத அடிப்படையில் எங்களுக்கு கலந்து கொள்ளலாம். எங்க ஒரு சில சகோதரர்கள் உலமாக்கள் இப்படி சொல்றாங்க என்பதற்காக அவர்களுடைய விசாக்கு வந்துட்டா, அவர்களுடைய கொஷன் வந்துட்டா எங்களும் ஒரு சேர்ந்து அவர்கள் என்ன செய்யற, இவர்களும் ஏதாவது பாடுதாவது செய்யறது, ஐஸ்கிரீம் செய்யறது, ஏதாவது பங்குடுறது, அதற்கு அனுமதி செய்யலாம். அது அவர்களுடைய மத அடிப்படையில் உள்ள பழக்கங்கள். அந்த வணக்கத்தை நாங்க எக்ஸெப்ட் பண்ண இயலாது, அந்த வணக்கங்களை நாங்க ஏற்றுக்கொள்ள இயலாது, அந்த வணக்க வழிபாடுகள்ல நாங்க கலந்து கொள்ள இயலாது. மாத்தமா எங்களுடைய இரண்டு பிறநாள், நோன்பு பிறநாள் இருக்குது, ஹஜ்ஜு பிறநாள் இருக்குது, அதற்கு நாங்க அவங்களுக்கு இணைப்பு பண்ணுங்களை கொடுக்கலாம், அதற்கு அவங்களுக்கு ஹத்தியாக்களை கொடுக்கலாம். சில நேரங்களில் நடக்குது அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு சமைத்து உணவுகள் அனுப்புவாங்க. மேலான பெரியாக்களே, சகோதரர்களே, ஆக நபியுடைய ஹதீஸ் இருக்குது, நல்ல உணவை கொடுங்க, அத்தைவு தான் நல்ல உணவை கொடுங்க, இந்த மக்கள் எல்லாம் உங்களின் பக்கம் இறங்குவாங்க, உங்களை விரும்புவாங்க. அதிகமா சலாத்த பார்த்தீங்க முஸ்லீம்களுக்கு உள்ளால அந்நியவர்களுக்கு மத்தியில அன்பா பண்பாக இரக்கமாக விட்டுக் கொடுப்புடன் எங்களால முடியுமான உதவிகளை, முடியுமான கிப்டுகளை, லஞ்சம் ஹதியாக்களை, நல்லெண்ணத்துடன் என்னுடைய தேவன் நிறைவேறணும் என்பதற்காக அல்ல, எங்களை சமூகம், எங்களை இஸ்லாமிய உம்மன் இந்த நாட்டை கண்ணியமா வாழணும், முஸ்லீம்கள் கௌரவமா வாழணும், முஸ்லீம்கள் தலைமை விருந்து வாழணும், அவர்களுடைய எல்லா வகைக்கும் பாதுகாப்பு கிடைக்கணும் என்ற பொது நோக்கத்துல அவர்களுடன் நாங்கள் நடந்து கொள்ளணும். மேலான பெரியார்களே, சகோதர்களே, ஆனால் மத அடிப்படையில் அவர்களுடைய மத அனுஷ்டானங்களில் அல்லது சில வாலிபர்கள் அவர்களுடன் சேர்ந்து கிளப்பு போறது, அவங்களுடன் சேர்ந்து ஹோட்டலுக்கு போறது, அவர்களுடன் சேர்ந்து அந்த மியூசிக்கல் ஷோ, அதுக்கு அனுமதி இல்லை. மார்க்கத்துல தடை செய்யப்பட்டவைகள் அது முற்றிலும் தவறு. அந்த வேலைகள் அவர்களுடன் மேலாது எந்த விடயங்கள் உதவிகளாக அமையுமோ, ஒத்தாசைகளாக அமையுமோ, ஹெல்ப்புகளாக அமையுமோ, அதை நாங்கள் தூர நோக்குடன் செஞ்சு அவர்களுடன் நெருங்கி அவர்களுடன் பேசி அவர்களுக்கு நாங்கள் விளக்கணும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாங்க நம்முடைய வணக்க வழிபாடுகள், ஹஜ்ஜு உம்ராக்கள், சிக்கிர திலாவத்துகள், தொழுகைகள், இவைகளை நாங்கள் முக்கியத்துவம் காட்டுற மாதிரி எங்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய இந்த பள்ளியின சமூகம், அவர்கள் மௌத்தர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு இஸ்லாத்தை விளங்கி வைப்பதற்கு வாயால் மட்டுமல்ல, நம்முடைய நடத்தைகளால, நம்முடைய செயல்களால, நம்முடைய பழக்க வழக்கங்களால, பெற்றுக் கொடுப்புடன் அவர்களுடைய உணர்வுகளை மதித்து நடத்துவோம் வந்தா ஓரளவு எங்களை பற்றி நல்லெண்ணம் வரும். முஸ்லீம்கள் இப்படியாப்பட்டவர்கள் என்று எங்களை பற்றி ஓரளவு நல்லெண்ணம் வரும். அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோல்வி செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மனிதர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்துல வாழக்கூடிய இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வதற்கு உதவி செய்வாயாக. இஸ்லாமியர்களுக்கு நல்ல பண்புகளையும் நல்ல குணங்களையும் உயர்ந்த நல்ல பண்புகளை முஸ்லிம்கள் ஏற்படுத்தி வைப்பாயாக. நூறு நோக்குடன் வாழக்கூடிய அந்த உணர்வுகளை முஸ்லிம்கள் ஏற்படுத்தி வைப்பாயாக. இஸ்லாமியர்களுடைய சொத்து செல்வங்கள், அவர்களுடைய உடைமைகள், அவர்களுடைய தொழில் வியாபாரம் அனைத்தையும் பாதுகாப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து நம் அனைவர்களுடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன். யார் பல ஆலமே பிரஹஸ்பத்யார் அமர் ராசுமே. الحمد لله رب العالمين. الحمد لله، الحمد لله الأكرم الذي خلق الإنسان وكرم وعلمه من البيان ما لم يعلم، فسبحان الذي لا يحصى امتنانه باللسان ولا بالقلم. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه الذين اتبعوه واقتدوا به قوله وفعله وعدله وإحسانا. أما بعد، فأوصيكم عباد الله وإياي بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله فإن التحاب في الله والأخوة في دينه من أعظم القربات، فإن حسن الخلق يوجب التحاب والتعلق، وسوء الخلق يثمر التباغض والتحاسد، كما قال الله سبحانه وتعالى: ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم، فاصبروا. وقال الله سبحانه وتعالى: واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. وقال النبي صلى الله عليه وسلم: sallallahu alaihi wa sallam. من ظلم معاهدا او انتقته حقا او كلفه فوق طاقته او اخذه شيئا بغير سيب نفسه فانا حجيجه يوم القيامه جعل الله اياكم مع المسيء للعب رسوله. فالله تعالى يقول وهو اتق القائلين فاذا قرا القران فاستمعوا له وانصتوا لعلكم ترحمون. فاذا قرات القران فاستعذ بالله من الشيطان الرجيم. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم ان تبروهم وتقسطوا اليهم ان الله يحب المقتدين. بارك الله لنا ولكم في القران العظيم ونفعنا واياكم الى ذكر الحكيم انه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم.